நாம் இதுவரை எம்பெருமானுடைய லீலைகளை பார்வதி கல்யாணத்தினுடைய ஒரு பகுதி வரை பார்த்தோம். அப்படியே கதையா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? முதலே நம்ம பார்த்தோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கந்தபுராணம் நமக்கு எதை சொல்லுகின்றது என்று. கந்தபுராணம் நம்முடைய சொந்த புராணம், திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், இந்த புராணத்திலே இல்லாத கருத்துக்கள் கிடையாது. இந்த கருத்துக்களினாலே நம்முடைய வாழ்வு வளம் பெறுகிறது, நலம் பெறுகிறது. சரி, இதுவரைக்கும் அப்படியே கதை வேகமாக கதையிலே சென்றோம். கருத்துக்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், திருப்பி அப்படியே கொண்டு வாருங்கள். என்ன என்ன கதைகள் எப்படி எப்படி இருந்தன அப்படி என்று பார்க்கும் பொழுது, உமா என்று சொல்லும் பொழுது பார்வதி என்ற ஒரு பகுதியிலே பார்த்தால், தாட்சாயணியாக இருக்கப்பட்ட அம்பிகை பார்வதியாக பர்வதராஜனுக்கு ஹிமமானுக்கு மகளாக சென்று இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது ஒரு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம். தவம் செய்ய செல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது வேண்டாம் போகாதேன்னு அம்மா தடுத்தாளாம். தடுத்த காரணத்தினாலே உமா வேண்டாம், தவம் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட காரணத்தினாலே இவளுக்கு உமாங்கிற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். இப்ப உமாங்கிறது பெயர் காரணத்தை விட உகார மகார அகாரங்களாக எம்பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து செலுத்தக்கூடிய அருட்சக்தியை உகாரத்தை முதலிலே வைத்து சொல்லக்கூடிய உமா பிரணவம் என்றும் இதனை சொல்லுவார்கள். அந்த உமை யா சான்யா சைலதுகிதா கன்யாசீத் ரகுநந்தன உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக, இரண்டாவது பெண்ணாம் ஹிமவானுக்கு பார்வதி, முதல் பெண் கங்கை, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்டவள். இது ராமாயணத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். ராமாயணத்தில ராமபிரானுக்கு சொல்லுகிறார் விஸ்வாமித்ர மகர்ஷி, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்ட இந்த உமையானவள் தவமே பொருள், இதுதான் முக்கியமானது என்று கருதி உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக நியமத்தோடு மிகச்சிறந்த தவத்தை செய்தாள் என்று இந்த இடத்துல வரும். அதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சிவசக்தி சாமரஸ்யம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி செய்யப்பட்ட தவத்தினாலே சிவசக்தி சாமரஸ்யம் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். பரஸ்பர தபசம்பத்து பலாயித பரஸ்பரோ பிரபஞ்ச மாதா பிதரோ பிரபஞ்சோ ஜாயபதிஸ்துமஹா என்று சொல்லும்படியாக, இறைவியை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவியும், இறைவியை நோக்கி இறைவனும் செய்து கொள்ளக்கூடிய பரஸ்பரமான ஒருவரை ஒருவர் நோக்கிய தபத்தினாலே இந்த சாமரஸ்யம், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சமநிலை ஏற்படுகிறது. ரெண்டு பேரையும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து இருக்க முடியாது, பிரிந்தது போல தோன்றுவார்கள். சூரியன் எங்கேயோ இருக்கிறான், அவனுடைய கதிர்கள் இங்கே வருகின்றன, ஓ இது வேற அது வேற கிடையாது, இரண்டும் வேறு வேறான பொருள்கள் கிடையாது. அம்பிகை சூரியனுடைய கிரணங்களைப் போலே, இறைவன் சூரியனைப் போலே, மணியும் மணியினுடைய ஒளியையும் போலே, ஏதோ பட்ட தீட்டினாத்தான் அது அங்கே பிரகாசம் ஆகிறதுங்கிறது கிடையாது, பிரகாசமானது இருக்கிறது அப்பொழுது அது தோன்றுகிறது. அப்படி அம்பிகையும் இறைவனும் ஒன்றாகவே இருக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு நோட்டில் ரூபாய் நோட்டு இரண்டு பக்கங்களாக இருக்கிறார்களோ அதை போல இருக்கிறார்கள். இது இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இல்ல, ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு பொருள். அப்படி இருக்கப்பட்ட அம்பிகையும் இறைவனும் ஒருவரை ஒருவர் நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை தான் இது. அங்கே எம்பிராட்டி ஹிமாச்சலத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள், இங்கே எம்பெருமானோ நால்வருக்கும் யோகு காட்டுவதை போலவே தவம் செய்து கொண்டிருக்கிறான். தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்வார் கம்பநாட்டாழ்வார் சிதையை பற்றி சொல்லும் பொழுது. அப்படி தவம் தவம் செய்தது என்ன, இங்கே தவத்தை யார் கொடுக்கிறார்களோ, தவமும் தவமுடையார்க்கே என்ற வள்ளுவர் சொல்லுவாரே, அது மாதிரி எந்த தவத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார்களோ, தவத்தினாலே எந்த பலன் கிடைக்கின்றதோ, அந்த பலனாக இருக்கப்பட்ட ரெண்டு பேருமே தவசை பரஸ்பர சாமரஸ்யமாக தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொன்னு கவனிக்கணும், நம்ம கதையில பார்த்தோம் அம்பிகையை பற்றி ஜெகை விஜய் என்று சொல்லக்கூடிய தோழிகள் இறைவன் கிழ அந்த வேகத்தில் அங்கே போயிருக்கிற பொழுது சொல்லுகின்றார்கள், சின்ன வயசுல இறைவனை பற்றிய பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், கேட்ட பிறகு அதை பற்றி படித்தாள், படித்த பிறகு அவனுக்கு இறைவன் மீது மிகப்பெரிய நாட்டம் வந்ததாம். ஆகா, இறைவனே எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்களே, வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றதே, நீரே சந்திரனிலே இருக்கிறீர், நீரே சூரியனிலே இருக்கிறீர், நீரே அக்னியிலே இருக்கிறீர், நீர்தான் இந்த தடாகத்திலே இருக்கிறீர், தடாகத்திலே இருக்கப்பட்ட தாமரையிலே இருக்கிறீர், எனக்குள்ளும் நீர் இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன எனக்கு மட்டும் உண்மை அறியக்கூடிய அடையக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கவில்லையே, இது என்ன காரணம் என்று அம்பிகை புலம்புகின்றாளாம். அவ்வளவு பேரவா அராவாய்மை பேச கரியாதே. பேரவா அரா வாய்மை என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். அதை விட இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆசை கூர்பத்த நென்மனோபத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நவிலே சித்திரமாகவே கட்டி போர் ஞான வாசம் வீசி பிரகாசியான மாசிலோ புத்தி அழிபாட மாத்திருக்கா புட்பமான கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோம். ஆசை கூர்பத்தனேன் மனோபத்மமான பூ வைத்து. அதுல சொல்லுவ ஆசையானது வளர்கின்றது, கூர் அப்படியே கூர்னா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைனர். ஆசை கூர்வத்தனே ஆசை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லுவார். எதை நோக்கி ஆசை? இறைவனை நோக்கிய ஆசை எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது? இவளுக்கு முதலிலே கேட்டாள், படித்தாள், பிறர் சொல்ல கேட்டாள், இறைவனை நினைந்து அந்த பேரவாவினாலே இவள் துன்புறுகின்றாள். தண்ணீரிலே சென்று முழுகுகின்றாளா, எம்பெருமானே என்னை உம்முடைய ஆசையானது பற்றி எரிக்கின்றது, இந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய தன்மையானது என்னை தணிவிக்க கூடாதா, நீர் வந்து என்னை ஆட்கொள்ள கூடாதான்னு கேட்கின்றாளா அம்பிகை. பிறகு இங்கே வந்து இப்படி இருக்கிறாள், என்னாலே இறைவனை பற்றி படித்தது மட்டும் போதாது, கேட்டது மட்டும் போதாது, ஆசை போதாது, அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தவத்தை நோக்கி நான் வந்தேன், அவள் வந்திருக்கின்றாள் என்று ஜெக விஜயை சொல்லுவதாக ஸ்காந்தத்திலே வரும். இது ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்கட்டும், அந்த கருத்துக்கு நாம் இன்னொரு கதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கத்திலே எம்பெருமான் தவ யோகியாக இருந்தான், அம்பிகையை நோக்கி தவம் செய்கிறான். அம்பிகையை நோக்கினே வெளிப்படையா சொல்லல, அவ்வளவுதான். அவன் யோகு செய்வாரை போலே அங்கே யோகத்திலே இருந்து கல்லாலின் கீழ் அமர்ந்து அன்று நால்வருக்கு சொல்லிக் கொடுத்தான். என்ன சொன்னான்? கல் ஆளின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம் என்று ஒரு பாடல்கள். கல் ஆளின் புடல் புடை அமர்ந்து கல் ஆலமரத்திற்கு கீழே இருந்து யாருக்கு சொன்னான்? நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் நான்கு வேதம் தெரியும், ஆறு அங்கங்கள் தெரியும், இது முதலாக எல்லா விதமான சதுர்தச வித்தைகளும் அவர்களுக்கு தெரியும், எல்லா வித்தைகளும் சாஸ்திரங்களும் கற்று உணர்ந்தவர்களான வல்லார்கள் நால்வருக்கும் என்ன சொன்னான்? வாக்கிறந்த பூரணமாய் வாக்குக்கு சொல்லப்பட முடியாத ஒரு தன்மை எது இருக்கிறதோ அதை மறைக்கு அப்பாலாய் வேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை எல்லாமாய் எல்லாமாக இது இருக்குமோ ஆனால் அவற்றையும் தாண்டி அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்து காட்டினான். இவன் வந்து தனியா இப்படித்தான் இருக்கும். அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இது வெறும் பாலை பெற்ற வெறும் பெருந்தனியை வெறும் பாலை பெற்ற வெறுந்தனியை தொழிய விளம்பியவான். எனக்கு புரியல சார், வெறும் பாலை பால்னாலே ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம். வெறும் பால் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒன்று, அது என்னது? ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு, வெறும் பாலை பெற்ற வெறுந்தனியை. இதெல்லாம் தத்துவமயமான விஷயங்களை இங்கே சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அடியேனுக்கு அறிவின்மை காரணத்தினாலே நீங்களே ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 96 தத்துவங்கள் அல்லது 36 தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தத்துவ அதீனமாக இருக்கக்கூடியவன் இறைவன் எவனோ, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அதான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதுவார், பூச்சியத்திற்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒன்று இருக்கின்றது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம், வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை. அதுவும் நல்லா சொன்னாராம், தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று அவளை இது வள்ளல் சொல்லுவார். இங்கே அதே மாதிரி தான் சொல்லுகிறார், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. இதுக்கு ரொம்ப அழகா ஒரு சுலோகத்திலேயும் சொல்லுவார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யுவா இளைஞர், உபதேசம் பண்ணக்கூடியவர் இளைஞர், கேட்கக்கூடியவங்க எல்லாம் குடுகுடு கழகர்கள். அங்கே அவர்கள் சொல்லக்கூடியது, இவர் என்ன சொல்றார்னா, சொல்லவே இல்லை, மௌனத்தினாலேயே உபதேசம் செய்கின்றார். அவ்வளவுதான், காட்டினார். இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, காட்டினார். இது என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொன்னவரை நம்ம என்ன பண்ண முடியும், நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த நினையாமல் நினைந்துங்கிறது வந்து சிவஞான சித்தியார் அந்த சைவ சித்தாந்த நூல்களிலே வரக்கூடிய ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார். இறைவனை நினைப்பினாலே அவனை சிந்திப்பதினாலே அடைந்து விட முடியுமான, எப்படி இருக்க முடியும், சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவனை சிந்திக்க முடியும்னு சொன்னாலே, அதாவது பாவகம் என்று சொல்லுவார்கள், அந்த பாவனையினாலே அவனை அடைய முடியுமான, முடியாது, ஏன், அந்த பாவனைக்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் வேற வழி கிடையாது. இந்த ரெண்டு கருத்து இந்த பக்கம் இருக்கிறது. மூன்றாவது கருத்து நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், இங்கே இறைவனை வெல்ல வேண்டும் என்பதற்காக மன்மதன் வந்தான் அழிந்தான் என்று பார்க்கிறோம். இரண்டு பக்கம் நடக்கக்கூடிய தவம். அங்கே மூன்றாவது இடத்திலே மன்மதன் அழிந்து விட்டான், இப்ப வேற வழியே கிடையாது. எல்லாரும் வந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சரண் அடைகின்றார்கள். தீன கருணாகரன், சம்பு, சங்கரன் என்று எல்லா உலகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கின்றீரோ, பகவானே நீரே கதி, எனக்கு வேற கதி கிடையாது என்று சொல்லி எல்லா தேவர்களும் வந்து கயிலை வாசலிலே வந்து கதை கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு ஆச்சரியம் பார்க்கணும், இறைவனுடைய நெற்றிக்கண்ணானது மன்மதனை சுட்டு எரித்தது. ஆனா பக்கத்திலேயே ரதிதேவி இருந்திருக்கின்றாள், அவளுக்கு ஒண்ணுமே ஒரு தீங்கும் வரல. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இவனை சுட்டு எரித்ததுன்னா அழிந்து விட்டானா, கேள்வி வரணும், அழிந்து விட்டானா. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய பார்வதி அந்த கல்யாணத்திலே, எங்களுடைய கல்யாணத்திலே அவன் அனங்கனாக மீண்டும் வருவான். இவன் மீண்டும் வந்திருந்தால் அவனுக்கு சித்தஜன்னு சொல்லி, அவனுக்கு பிரம்ம அந்த விஷ்ணுவனுடைய குமாரன் என்று சொல்லும்படியாக மனசிஜன் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்க முடியாது. ஏன்னா அவன் இறந்து விட்டான், மீண்டும் இவன் தோற்றுவிக்கப்படுகிறான்னா அவன் சிவகுமாரனாக ஆகியிருக்க வேண்டும். ஆகல, அப்படின்னா இவன் நிஜமாகவே இறந்து விட்டானா, பலவிதமான கேள்விகள் இந்த இடத்துல வரும். சார் கேள்வி எல்லாம் சரி நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு என்ன, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் கேட்க தெரியும். ஆனா இங்க இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது, இதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது, நம்ம அப்படியே நம்முடைய விஷயத்துக்கே வரலாம். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் அழகா சொல்லி இருக்கிறார். இதேதான் பட்டினத்தடிகளும் பாடுவார், அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தோகையரை பண்ண விசாரம், இதுதான் விசாரம், வேற எதுவுமே கிடையாது. என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பாடுவார். இதே அழக உடுக்க துகில் வேணும் நீடபானம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யொரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உழிருக்க சிறுநாரி வேணும் ஒரு படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மகக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் கிருபை சித்தம் ஞான போதம் அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரை கொச்சுழல் வேனை யாழ்வதும் ஒரு நாடே உடுக்க துகில் வேணும் நீழ்பசி கவிக்க கனபானம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யுறு நோயை. என்ன வேணும் உலகத்துல, கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய திருப்புகள்ல பாடுவ, ரொம்ப அழகான விஷயம், உடுக்க துகில் வேணும் நீள் பசி அடிக்க கனபானம் வேணும் நல் ஒழிக்க புனல் ஆடை வேணும் மெய் உருநோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் ஒரு இருக்க சிறுநாரி வேணும், ஒரு படுக்க தனி வீடு வேணும். இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி நீடிய கிழைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம். நம்ம வாழ்க்கையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நம்ம நம்ம தலைகீழாக பார்த்து கொண்டு வந்தோம். உமையிடத்திலே இருந்து ஆரம்பித்து சனகாதி முனிவர்கள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய விஷயம், மன்மதனுடைய தகனம் என்கின்ற விஷயங்களை பார்த்தோம். இப்ப சரியான கிரமத்திலே இதனுடைய தன்மைகளை பார்க்கலாம். என்ன விஷயம் நமக்கு சொல்லுகிறது? வாழ்க்கையில நமக்கு அடிப்படையான சில சில தேவைகள் உண்டு. என்ன வேணும்? உடுக்க துகில் வேணும். உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆடை வேணும். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், வெளியில போகும்பொழுது ஆடை இல்லாம போக முடியுமா? அதான் மானம் என்கின்ற தன்மையை சொல்லுவார்கள் இல்லையா. உடுக்க துகில் வேணும், நீழ் பசி அவிக்க கனபானம் வேணும். அது என்ன நீழ் பசி? பெரிய விஷயம் இல்லை. ஒரு வேளைக்கு சாட்டா அடுத்த வேளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். பெரிய கொடுமையா தான், வயிறு நம்ம கூட தான் இருக்கும். ஒரு வேளை உணவை ஒளியென்றால் ஒளியாய், இருவேளைக்கு ஏழு என்றாய் ஏழாய் ஏனாய், இடும்பை கூறு வயிறே உன்னோடு என்னாலும் துன்பந்தானே என்று அவை பாட்டி பாடுவார். ஒரு வேளைக்கு சாப்பிட்டு இப்ப போதும், ரெண்டு வேளைக்கு சேர்த்து சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருமா? இந்த வேளை வேண்டாம் அடுத்த வேளை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுமா? முடியாது. நம்முடைய வயிற்று பசி மூணு வேளையும் சாப்பிட்டா தான் ஆகும், அட்லீஸ்ட் ரெண்டு வேளையா சாப்பிடணுமா? அதுதான் நீழ் பசி, என்றைக்குமே அடங்காத பசி. இது என்றைக்குமே அடங்காத பசி. இதனால்தான் பட்டினத்தார் முதல்ல அதை எடுத்தார், அன்ன விசாரம் அதுவே விசாரம். சாப்பாடு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பாடு என்கின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேனல்கள்ல, டிவி சேனல்கள்ல பார்க்கும் பொழுது எங்கேயோ மாட்டிக்கொண்டவர்கள் தன்னுடைய நண்பனுடைய மாமிசத்தை கூட புஜித்து கொண்டு அவன் உயிரோடு இருந்தான்ங்கிற விஷயத்தை எல்லாம் பார்ப்போம். இப்போ பசி என்பது இருக்கிறது, அது வந்தா பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள். அப்ப நீழ் பசி அவிக்க கனபானம் வேணும், நல் ஒழிக்கு புனல் ஆடை வேணும், அடுத்தது மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். உடம்புல ஏதாவது வந்தா என்ன வேணும்? நோய் போகணும், அது அவஸ்தை. அது அந்த அவஸ்தை போக ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும். உள் இருக்க சிறுநாரி வேணும். உள்ளேன்னா உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. அதுதான் அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தொகையை பண்ண விசாரம். முதல்ல நமக்கு சாப்பாட்டு கவலைதான், பெரிய கவலைதான். பேசிக் நெசசிட்டிஸ் நீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படையா சாப்பாடு துணிமணிங்கிற விஷயம் இருக்கணும். அது முடிச்சாச்சுன்னா அடுத்தது நமக்கு உடல் தேவைகள் என்று சொல்ல முடியாத ஒரு வீட்டுல ஏதோ ஒருத்தர் இருக்கணும், கல்யாணம் என்று சொல்ல முடியாத ஒரு தன்மை. அதுக்கு அப்புறமாக இவன் மனத்தை திருப்தி செய்யும்படியாக இவனுடைய அந்த ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி இவனை திருப்திப்படுத்துவதற்காக இவனுக்கு ஒரு வீடு, ஒரு நல்ல பதவி இப்படி எல்லாம் இருக்கணும். இப்படி கிடைத்து வகையாகும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி, கிரகவாசி நான் தான் கிரகவாசி இப்ப வீட்டுல இருக்கிறேன், மயக்க கடல் ஆடி, இது ஒரு மாயையான ஒரு கடலிலே நம்முடைய நம்மை மயக்கத்திலே கொண்டு சென்று ஆழ்த்தக்கூடிய ஒரு மாயை கடலிலே ஆடி நீடிய கிழைக்க பரிபாலனாய். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை குட்டிகள், கல்யாணம் ஆச்சுன்னா மாமனார் மாமியார் அவங்க கூட மச்சான், இது மாதிரி உறவுகள், இப்படி ஏராளமான உறவுகள் வளர வளர அவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பரிபாலனாகி உயிர் அவமே போம். கடைசியில இந்த உயிர் எடுத்த உடல் எடுத்த பலன் ஏதாவது உண்டா? என்ன பண்ணும்? சாப்பிட்டோம், அப்புறம் என்ன பண்ணும்? தூங்கினோம், அப்புறம் என்ன பண்ணும்? ஏதோ ஒன்று மனைவி மக்கள் குடும்பம் என்று இருந்தது. ஒரு பெரிய சக்கரம், ஒரு பெரிய சுழல், இந்த சுழல்ல தான் திருப்பி திருப்பி நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். உடனே நினைக்க வேண்டாம், என்ன சார் இது ஆன்மீகம் தானே, இது என்ன பிரயோஜனம்? பல பேர் யோசித்து பார்க்கிறார்கள். சின்ன வயதிலேயே ஒரு ஐடியோ இல்ல ஒரு நல்ல கம்பெனிலேயோ வேலை கிடைத்தது, ஒரு 25 வயசுல நல்ல வேலை, 35 வயசுக்குள்ள அவங்க வந்து லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன், நல்ல விஷயம். ஆனால் சாதித்தது என்ன? ஏதோ ஒரு வேலை, அந்த வேலைக்காக மனைவி மக்களையும் பற்றி கவலைப்படாமல், என்னுடைய சாப்பாடு தூக்கத்தை பற்றியும் கவலைப்படாமல்,
வேற எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு லீவு கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது, எனக்கு வேலை வேலை வேலை. ஏன் சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை சொந்தக்காரங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், இப்படியே சொல்லி சொல்லி ஒரு பெரிய சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வெளியில வர தெரியாம இருக்கிறோம். யோசித்த பார்க்கிறோம், நம்ம சாதிச்சது என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் முன்னாலே இருக்கிறது. என்ன சார், என்ன சாதித்தோம் நம்ம? சம்பாதிச்சேன், வீட்டில் எல்லாரும் பரவ சௌக்கியமா இருக்கிறார்கள், நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தேன், இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கிறது, எல்லாரும் என்னை பாராட்டிருந்தார்கள், ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? இப்பொழுதெல்லாம் பல பத்திரிகைகளையும் நீங்க படித்திருக்கலாம். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 40 வயதுக்கு மேலே, 45 வயதிலே எல்லாம் ஒரு விதமான நிலை, சேச்சுரேஷன் பாயிண்ட் என்று சொல்லும்படியாக வந்துவிடுகிறது என்கிறார்கள். என்ன, அவர்கள் அடைய வேண்டியவற்றை அடைந்தாகிவிட்டது. இனிமேல் அதுக்கு மேல போகும் பொழுது இந்த கூம்பு வடிவம் மாறி மேல மேல போக, ஒரு 100 பேர்ல 10 பேர், 10 பேர்ல ஒருத்தன், இப்ப 100க்கு 1 தான் மேல போயிட்டு இருக்கிறான், மத்தவங்களுக்கு ஆஹா நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனமயக்கம் வருகிறது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கிறது, நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியும் வெறுமையும் எல்லாருக்கும் வந்து தோன்றுகின்றது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம், நடப்பு. இது இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லி நான் ஒரு பொதுவாக ஒன்றை சொல்ல முடியாது. எல்லா விதமான இடத்திலேயும் எனக்கு முதல்ல சாப்பாடு வேணும், ஏதோ ஒரு வேலை, அதுக்கு மேல நல்லா சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நகை 100 பவுன் இருக்கணும், 50 பவுன் இருக்கணும், எல்லாம் ஆச்சு. இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது என்ன? நான் சம்பாதித்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இது எங்க போய் முடிய போகிறது? இந்த ஓட்டத்தினுடைய முடிவு எங்கே? எங்க போய் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடி என்று சொல்லும்படியாக, இதுவா இன்பம், இதுவா இன்பம்னா கிடையவே கிடையாது. காணல் நீர் போலே அப்படியே சென்று கொண்டே இருக்கக்கூடிய மணிவாசர் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார், காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றதான் மான். காணல் நீர்ங்கிறது என்ன? ஒரு மயக்கம், ஒரு மயக்கமான தோற்றம். கடைசியில் மான் இறந்து கீழே விடும். இந்த இறப்புங்கிறது இங்கே மானினுடைய இறப்பு இல்ல, நம்முடைய மனத்தினுடைய இறப்பு. ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று நினைக்கும் பொழுது, என்னடா பண்ண, இத்தனை வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம், நம்ம சாதித்தது என்ன, நாமும் சந்தோஷமா இருந்தவாங்கிற கேள்வி வருகிறது இல்லையா? இந்த கேள்வியை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நன்றாக படித்தார்கள் சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாரர்கள், 4 பேரும் எல்லாம் கற்றவர்கள். நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 பேர். இவர்கள் 4 பேருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, ஆனா மனசுல அமைதி வரல. படிப்புங்கிறது அமைதியை கொடுக்கணும், ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்கிறதுன்னா படபடப்பை கொடுக்கிறது. படிக்கிற படிப்பு என்ன சொல்லுகிறதுன்னா, இவர்களுக்கு இன்னும் என்னென்ன படபடப்பு அதிகமாக எப்படி சலனத்தை கொடுக்குமோ அப்படி சலனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருணகிரிநாதர் பாடுவார்,
காதி மோதி வாதாடும் நூல் கற்றிடுவோரும் காசு தேடியாமல் வாழ பெறுவோரும் மாறு பாகர் வாழ்வே என்னே கூறுகாரும் மாறிந்த காலங்கோர்போ கலை வாதே காதி மோதி வாதாடும் நூல் கற்றிடுவோரும்
காதி மோதி வாதாடும் நூல் கற்றிடுவோரும் என்று பாடுவார். இது எதுக்கு பயன்படுகிறது? நான் சண்டை ஓடுகிறது தான் பயன்படுறது. காதி மோதி வாதாடும் நூல் கற்றிடுவோரும் அவர்களெல்லாம் இறைவன் அடைய முடியாது, அவர்களாலே இறைவனை அடைய முடியாது. இறைவன் என்பது என்ன? நம்முடைய மனத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இறைத்தன்மைங்கிறத விட்டுள்ளாம். நம்ம இப்ப இருக்கப்படக்கூடிய நிலையிலே ஏராளமான படிப்பு, படிப்பு என்ன பலனை கொடுக்கிறது? இதே ரொம்ப அழகா சதாசிவ பிரமேந்திரர் சொல்லுவார்,
சிந்தா நாஸ்திகில்ல,
கவலையே கிடையாதுன்னு. யாருக்கு கவலை கிடையாது?
சமதம கருணா சம்பூர்ணம் சாதுஷமாகம சங்கீதானாம் சிந்தா நாஸ்திகில்ல.
யாருக்கு கருணை இருக்க வேண்டும், சமத்துவம் வேண்டும்,
சாது சங்கத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், இவர்களுக்கு கவலையே கிடையாதுங்கிறார். படித்ததுனால கவலை போயிடுச்சா? போகலை, இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகுது. கல்கி ரொம்ப அழகா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று எழுதுவேன், அந்த நகைச்சுவையா கட்டுரைகள் எழுதுறதுல கல்கி மாதிரி யாருமே முடியாது. அவர் உட்கார்ந்து ஒரு மருத்துவ பத்திரிகையை படிச்சுட்டு இருந்தாராம். படித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல தலைவலி, அப்படின்னா தலைவலி கேன்சரா இருந்தா கூட தலைவலி வரும், சும்மா சாதாரணமா கொஞ்சம் அப்படியே தண்ணி குடிக்கல அப்படின்னா கூட தலைவலி வரும். இவ படிச்ச உடனே ஐயோ இது வந்துருச்சா அது வந்துருச்சான்னு சொல்லி ஏராளமான நோய்கள், ஓ இப்படி இருந்தா அந்த நோய், அப்படி இருந்தா அப்படி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அடுத்த நிலை. முதல்ல இது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய், இல்ல டாக்டர் ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு, இந்த பாருங்க இந்த தலைவலி வருது, தலைவலி வந்தா உதடு ட்ரையா இருக்கு உடம்பு. அம்மா ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி குடி சரியா போயிடும் டாக்டர் சொன்னார். அது இல்ல இல்ல, இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் போ. ஏன்? தேவையில்லாத படிச்சாச்சு, ஏராளமா ஏதாவது ஒண்ணு படிச்சா அப்படித்தான் வந்து நிற்கும். இது மாதிரி தன்னுடைய படிப்பு எப்படி இருக்கிறது? தேவையில்லாத கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்.